அல்லேலூயத்துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயத்துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 24-33 முடிய. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும், அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெயல்செபுல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஒரு சிறப்பான சிந்தனை கருப்பொருளோடு நாம் ஆண்டவரோடு நாம் கூடியிருக்கிறோம். என்ன கருப்பொருள்? இன்றைக்கி சிறப்பு தலைப்பு நம்ம சொல்லியிருக்கிறோம். நிறைய பேர் ஒரு மன உளைச்சல், மன வலி, காயங்கள், இப்படியாக பலவிதமான துன்பத்துக்குள்ளே அவங்க என்ன செய்கிறாங்க, நொறுக்கப்பட்டு கடைசியில் அவர்கள் ஒரு விதமான தீர்வுக்குள்ளே கடந்து போகிறாங்க. அந்த தீர்வு மிகவும் கடினமான ஒரு வலி நிறைந்த, ஒரு சோகம் நிறைந்த தீர்வாக மாறிப்போகிறது. அநேகருடைய குடும்பங்களில் பிள்ளைகள் அப்படியாக இருப்பது தாய் தந்தை இருக்கும் உறவுகளுக்கும் ஒரு மன வலியை கொடுக்கிறது. இங்கே இந்த நாளில் அந்த மாதிரி துன்பத்தில் இருக்கிறவங்க, தற்கொலையினுடைய ஆவிக்குள்ளே செயல்பாடுக்குள்ளே நிற்கிறவங்க, தற்கொலை செய்து சாக வேண்டும் என்கிற அந்த மனநிலையை கொடுத்து கொண்டிருக்கிற பிசாசினுடைய பிடியில் நிற்கிற பிள்ளைகளையெல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் இன்றைக்கி ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த காரியங்கள் எப்படி நிகழ்கிறது அப்படிங்கிற அந்த உளவியல் ரீதியான காரியத்தை நம்ம அறிவியல் பூர்வமாக பார்க்க முடியும். நாங்கள் ஆனால் விவிலியத்தினுடைய பார்வையிலிருந்து தான் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு விளக்கி சொல்லப் போகிறோம். அறிவியல் பக்கமாக இருந்து அல்லது அந்த உளவியல் ரீதியாக சில காரியங்களை பேசுகிற போது உங்களுக்கு ஒருவேளை புரியாமல் போகலாம். அடிப்படையில் நமக்கு எல்லாத்துக்கும் புரிகிற ஒரு விஷயம் சரியாக இல்லாத ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். நம்ம வீடுகளில் நம்ம பார்க்கலாம், இன்றைக்கி எல்லாமே பாருங்கள், மரம் தன் கனியிலிருந்து அறியப்படுகிறது. விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது மரம் வளர்ந்து கனி கொடுக்கும் பார்த்திங்களா, அந்த கனி கொடுக்குறப்ப தான் அந்த கனியிலிருந்து தான் அந்த மரத்தோட தன்மை அறிந்து கொள்ளப்படுகிறது. அதே மாதிரி பல பேருடைய வாழ்க்கையில் அடிப்படையில் ஆரம்ப நிலையில் இந்த மாதிரியான டீவியேஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு பிளவுபட்ட மனநிலை இருப்பது தெரியாது. அதாவது சிதைந்த மனம் என்று சொல்லுவோம். அதாவது மனம் வந்து உடைஞ்சிருச்சு, உடைந்த மனநிலை. இப்போ கை கால்லாம் உடைஞ்சிருச்சுன்னா, எலும்பு உடனே என்ன செய்கிறோம் நம்ம, அதுக்கு கட்டு போடுறோம். அப்போ இந்த மனமும் அதே போல் உடைகிறது, சிதைவு அப்படின்னு சொல்லுவோம், மனச்சிதைவுன்னு சொல்லுவாங்க. இந்த மனத்தில் மனம் வந்து ஒரு கட்டப்பட்ட நிலையில் இருக்குது, எண்ணங்களால் அது கட்டப்பட்டு இருக்கிறது. எப்போ அந்த மனம் வந்து சிதைவு ஏற்படுகிறதோ அப்போது அந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் ஒரு மாற்றம். இது எங்கே தெரியும்னா, அவர்கள் செய்கிற சின்ன சின்ன காரியத்தில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், பல வேளைகளில் கூட இருக்கிற நாமே உலகத்தினுடைய காரியத்திற்குள்ளே மூழ்கி கிடக்கிறதுனால, காசு பணம் சம்பாதிக்கணும், பிள்ளையை வந்து லெவல் பெருசாக்கணும், அதனால் என்ன செய்கிறோம், நம்ம பிள்ளைகளை என்ன கஷ்டப்படுறாங்கன்றத புரிந்து கொள்ள முடியாத நிலையில் அவங்க என்ன செய்கிறாங்க, பெற்றோர்களே எதிரிகளாக மாறுகிறாங்க, உறவினர்களே எதிரிகளாக மாறுறாங்க, நம்பி நம்ம கையில் ஒப்படைக்கிற ஆசிரியர்களே எதிரிகளாக மாறுறாங்க. அப்போ என்ன செய்வாங்க, அவங்க சொல்லக்கூடிய காரியம், அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், இதெல்லாம் என்ன செய்யுது, உள்ளத்தினுடைய அந்த மனச்சிதைவை ஆழப்படுத்துது. இந்த காயங்கள் உள்மன காயம்னு நம்ம சொல்கிறோம். இந்த உள்மன காயங்கள் எப்போ ஏற்பட முடியும், குழந்தைங்க வந்து தாயின் கருவில் இருக்கிற அந்த நாளிலேயே கூட குழந்தைகளுக்கு ஒரு உள்மன காயம் ஏற்பட வாய்ப்புகள் நிறைய உண்டு. தாய் என்னென்ன சாப்பிட்டாங்களோ அதெல்லாம் பிள்ளைகளுக்கு உணவாய் மாறியது, சத்து உணவு, உடலுக்கான உணவு. அதே போல் தாய் எந்த எண்ணத்தில் இருந்து அந்த எண்ணத்தை உண்டாலோ அதே எண்ணங்கள் அந்த குழந்தைக்கு உணவாய் மாறுகிறது. ஒரு தாயினுடைய பய உணர்வு குழந்தைக்கு பயத்தை கொடுக்குறது. சில குழந்தைகள்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது குட்டி பல பிறந்த குழந்தைங்க உடனே என்ன செய்வாங்க, திடீர்னு கிடுக்குன்னு கத்துவாங்க, சத்தம் போடுவாங்க, அழுவாங்க, எதுக்கு செய்கிறாங்க தெரியாது. எல்லாம் நல்லா தான் இருக்கும், எவ்ரி திங் இஸ் ஃபைன், பட் எப்படி பயப்படுறாங்க, எதுக்கு பயப்படுறாங்க. அப்போ அந்த ஆள் மனசினுடைய அழுத்தங்கள் அந்த குழந்தைகளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இது வளர வளர சில நேரத்தில் அது அந்த சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு அது தன்னை வடிவமைத்து கொள்கிறது. அப்போ இந்த மாதிரியான காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியும், இது வந்து உளவியல் ரீதியான சிந்தனைகள். இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டே போனால் அந்த ஆழமான ஒரு பேச்சு உங்களுக்கு ஒரு புரியாத பேச்சாக மாறிடும், நேரமும் நமக்கு குறைவாக இருக்குது. அதனால் நம்ம ஒரு சில அடையாளங்களை நம்ம காட்டுறோம் பைபிள்லேருந்து. பைபிளில் இந்த தற்கொலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம். தற்கொலை யோவான் 8:22 சொல்கிறாங்க, இயேசுசாமி சொல்கிறார், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்லுகிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ள போகிறாரோ அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்கள் அவங்களோட எண்ணங்கள் எங்கே இருக்குது பார்த்தீங்களா. திருத்தூதர் பணி 16:27 பார்க்குறோம், சிறை காவலர் விழித்தெழுந்து சிறைக்கூடத்தினுடைய கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். தற்கொலைக்கான ஒரு உணர்வு எங்கே வருது பாருங்களேன். அதாவது ஒரு விஷயத்தை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்னா, ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோங்கிற ஒரு பய உணர்வு மேலிடுகிற பொழுது நம்ம என்ன செய்கிறோம், இந்த தற்கொலைங்கிற ஒரு எண்ணத்தினுடைய அடிப்படை சுவடு அங்கே உருவாக ஆரம்பிக்கிறது. பல பேருக்கு இது தெரியாமல் இருக்கும், அதான் நான் சொல்கிறேன், மரம் தன் கனியிலிருந்து அறியப்படும். சின்னதாக மரம் இருக்கும்போது கனி வராது, அது வளர்ந்து பெரிய மரமாகி அது கனி வைக்கிற போது தான் அந்த கனி தான் வெளிப்படுத்தும், இந்த மரம் எப்படிப்பட்ட மரம், நல்ல மரமாக கெட்ட மரமாக. அதனால தான் ஆனால் கடவுள் மனுஷனை பொறுத்த மட்டும் சின்ன சின்ன அடையாளத்தில் நம்மளுக்கு காட்டிடுவார். குழந்தைகளை தாய் தந்தையர்கள் உற்று பார்க்கணும், என்ன நடக்குது, பிள்ளைங்க சரியாக இருக்காங்களா, உங்களுடைய பேச்சு சரியாக இருக்கா. நம்மளே பல நேரம் காயப்படுத்துகிறோம் பிள்ளைகளை, தெரிஞ்சோ தெரியாமலோ அதை செய்து அவர்களை மனச்சிதைவுக்கு ஆளாக்குகிறோம். அப்போ அந்த சிதைவினுடைய உச்சக்கட்டமான நிலை எங்கே போய் நிற்கும் அப்படின்னா, அவங்கக்கிட்ட அந்த ரிலீஸ் ஆகாத போது, அந்த அழுத்தங்கள் வந்து வெளியில் போகாத போது, அந்த அழுத்தத்தினுடைய ஒரு நிலை தான் அந்த மனச்சிதைவினுடைய காரியமாக மாறிப்போகிறது. சவுல் என்கிற ஒரு மனுஷனை நம்ம பைபிளில் பார்க்குறோம், ஒன்று குறிப்பேடு 10:4 அந்த மனுஷன் பலவிதமான அழுத்தத்திற்குள்ளே போய்கிட்டே இருந்தான். நம்ம சவுலை பற்றி நீங்கள் பழைய ஏற்பாட்டில் படிக்கும் போது தெரியும், தாவீது ஒரு பக்கம் எதிரியாக அவருக்கு முன்னாடி நிற்கிறாரு, அவரால் எடுத்துக்கொள்ள முடியல ஒரு காரியத்தை. கடவுள் என்ன செய்துட்டார், சவுலை நிராகரிச்சிட்டார். சவுல் ஏன் நிராகரிக்கப்பட்டார், கடவுளுடைய காரியத்தை விட்டுட்டு மனுஷனை திருப்திப்படுத்த போயிட்டார், உலக பொருட்கள் மீது தன்னுடைய மனதை வச்சிட்டார். அப்போது சரியான தளத்தில் நம்மளுடைய உள்ளம் செலுத்தப்படாத பொழுது இந்த அழுத்தமான காரியங்கள் அல்லது இந்த டீவியேஷன் சொல்லக்கூடிய அந்த பிளவுபட்ட மனநிலைக்கான சுவடுகள் வழித்தடங்கள் அமைக்கப்படுகிறது. சவுலுக்கு அப்படி தான் அமைஞ்சது. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஊருக்குள்ளே போய் நீ ஒரு பயிலையும் விடக்கூடாது, ஒன்றும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த அரசனை கட்டி இழுத்துட்டு வந்துட்டார். அங்கே ஊர்லேருந்து ஆடு மாடுகள் நல்ல கொளுத்த கன்றுகள் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டார். சாமுவேல்லேருந்து கேட்குறாரு, என்ன உன் ஊரில் ஏதோ ஆட்டு சத்தம் கேட்குது, மாட்டினுடைய குளம்பொலிகள் எல்லாம் கேட்குதே அப்படின்னும் போது அவர் சொல்கிறாரு, அம்மா எல்லாம் பலி ஒப்பு கொடுக்கலான்னு கொண்டுட்டு வந்திருக்காங்க, எங்கள் ஆளுங்க பலி ஒப்பு கொடுக்கலான்னு கொண்டு வந்திருக்காங்க. பாருங்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் மீறுறாங்க. அப்போது அவங்க கடவுள் இருக்கட்டும் பரவாயில்ல, கடவுள் சொல்லிக்கிட்டே தான் இருப்பார், நமக்கு பார்க்கும்போது இவ்வளோ பெரிய நல்லா கொழுகொழுன்னு இருக்கிற மாடு, கொழுகொழுன்னு எல்லாம் நாடு செழிப்பாக இருக்குது, அள்ளிட்டு வா. பாருங்கள், இன்றைக்கி நிறைய நேரம் நம்மளுடைய அந்த சிதைவுங்கிறது எங்கே போகுதுன்னா, கடவுள்கிட்ட இருக்கிற மாதிரி தான் இருந்தார் சவுல், ஆனால் கடவுள்கிட்ட இல்லை அவர். நிறைய பேர் நேராக நாமளும் அப்படி தான் நின்றுக்கிட்டு இருக்கிறோம், சவுளை போல் நிற்கிறோம், ஆண்டவர்கிட்ட தான் இருக்கிறோம் சாமி, எல்லாம் கோயிலுக்கெல்லாம் போகிறோம் சாமி, எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலை, ஓகேவா இல்லை அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு சில வீடுகளுக்கு போகிற போது நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்குதுன்னு. அப்போ நான் என்ன செய்வேன், அவங்களுக்கு சில டிப்ஸ் கொடுக்க முயற்சிப்போம். அதாவதுமா, நீங்கள் வந்து ஐயா இந்த நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு, அந்த காலையில் காலையில் எழுந்திரிச்சோன்னு நான் ஜெபம் பண்ணிடுவேன், காலையில் எழுந்திரிச்சோன்னு அதெல்லாம் நீட்டாக ஒரு மணி நேரம் நான் ஜெப இல்லைங்க, நான் அதாவது காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் பல்லுகளெல்லாம் விளக்கிட்டு அப்படின்னு அதான் பார்த்தா, அது அந்த ஜெபம் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு நம்மளை பேசவே விட மாட்டாங்க. அப்போ அவங்க என்னென்னா, ஆல்ரெடி எவ்ரி திங் இஸ் ஃபிக்ஸ்ட் இன்சைட். அப்போ அவங்க நம்மக்கிட்ட வந்து கவுன்சிலிங் பேச வரேன்னு சொல்கிறது கூட பொய்த்தனமான ஒரு செயல்பாடு. கோயிலுக்கு வர்றதுங்கிறது ஒரு பொய்த்தனமான செயல்பாடு, அங்கே உள்ள எல்லாமே டேமேஜ் ஆகி நிற்கிது. அப்போ என்ன செய்கிறது, அவங்க அந்த மனநிலையோடு தான் வந்து நிற்பாங்க, அவங்க மீட்கப்படுவது கஷ்டமாக இருக்கும். நிறைய டெக்னிக்ஸை நம்ம அவங்கக்கிட்ட யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ நம்ம எப்படி இதை சமாளிக்க, இந்த சவுல் அப்படி தான் மாறிப்போனான். பாருங்கள், அவன் சொல்கிறான் பாருங்கள், அந்த அவனுக்கு அந்த மனுஷனுக்கு என்ன நடந்தது பாருங்கள். சவுல் தமது போர்க்கலன் சுமப்போனை நோக்கி, விருத்த சேதனம் மற்ற இவர்கள் என்னை ஏளனம் செய்யாதபடி உன் வாளை உருவி என்னை கொன்றுவிடு என்றார். அவர் தம் போர்க்கலன் சுமப்போன் மிகவும் அச்சமுற்று அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றான். எனவே சவுல் தம் வாளை நட்டு வைத்து அதன் மேல் விழுந்தார். அதன் மேலே விழுந்து அவர் தன்னை மாய்த்து கொண்டார். அந்த ஒரு பிளவுபட்ட ஒரு மனச்சிதைவினுடைய அழுத்தத்துக்குள்ளே நிற்கிற மனுஷனுடைய தோல்வி, அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை, அவன் அந்த மனுஷன் தன்னுடைய முடிவை வைக்கிறான் பாருங்கள். நகோமின்னு ஒரு மனுஷியை பார்க்குறோம் நம்ம பைபிளில், நகோமி. அந்த மனுஷிக்கு ரெண்டு மகன்கள் இறந்துட்டாங்க, ரெண்டு மருமகள்கள், ரெண்டு பேரையும் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த ஒரு மக ரூத்து, நான் உன் பின்னாடி தான் வருவேன்ட்டு வராங்க. அந்த ரூத்து 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த அம்மா அந்த ஊருக்குள்ளே போகிற போது அவங்க சொல்கிறாங்க, நிறைவுடன் இங்கிருந்து சென்றேன், ஆனால் ஆண்டவர் என்னை வெறுமையாய் திரும்பி வர செய்தார், ஆண்டவர் என்னை தண்டித்து விட்டார், எல்லாம் வல்லவர் என் மீது துயரத்தை சுமத்தியுள்ளார், இப்படி இருக்க என்னை நகோமி என அழைப்பது ஏன். நகோமின்னா மகிழ்ச்சிக்குரியவள், சந்தோஷத்துக்குரியவள்னு கூப்பிடாதீங்க, நான் வேதனையோடு வந்திருக்கேன். அப்போது அந்த வேதனைக்கான காரணம் மனித இழப்புகள், அதாவது தன்னுடைய உறவுகளை இழந்து நிற்கிற போது அதனால் சில காயங்கள் ஏற்படுது, அந்த இழப்பை வந்து ஈடு செய்ய முடியாத நிலை, அந்த உறவுகள் தான் நமக்கு எல்லாமேன்னு நினைக்கிற அந்த ஒரு மனநிலை. ஸோ இதனுடைய அழுத்தம் கூட சிதைவினுடைய ஒரு ஆழமாக இருக்க முடியும். யூதாஸ் இஸ்காரியோத்து பார்க்குறோம், அவன் பாருங்கள் மத்தேயு 27 பார்க்குறோம், அவன் முதல்ல அவனுடைய கான்செப்டே தப்பாக போயிடுச்சு, இயேசுவை குறித்து அவன் சரியாக புரிஞ்சிக்கல. அப்போது ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தையோ ஒரு மனிதரையோ சரியாக புரிந்து கொள்ளாத போது அவர்கள் என்ன செய்கிறார்கள், தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள். இயேசுவை குறித்து அவன் தவறான ஒரு முடிவு எடுத்தான், இயேசுவை கொண்டு போய் அந்த சூழலில் தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா இயேசு என்ன செய்வார், ஒரு ராஜாவாகி நம்மளை என்ன செய்வார், அந்த இடத்துல இருந்து காப்பாற்றுவார், நம்மளுக்கு பதவிகள் கொடுப்பார் அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனால் நடந்தது வேற. அவன் எடுத்த அந்த முடிவு தவறானதுனால என்ன நடந்தது பாருங்க. அவன் அதன்பின் இயேசு தண்டனை தீர்ப்பு அடைந்ததை கண்டபோது அவரை காட்டி கொடுத்த யூதாசு மனம் வருந்தி தலைமை குருக்களிடமும் மூப்பர்களிடமும் 30 வெள்ளிக்காசுகளையும் திருப்பி கொண்டு வந்து பழி பாவமில்லாதவரை காட்டி கொடுத்து பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், அதை பற்றி எங்களுக்கு என்ன, நீயே பார்த்துக்கொள். பாருங்க, நம்பினவங்க கைவிட்டுட்டாங்க. இவன் இயேசுவை நம்பி இருந்தான் இந்த மனுஷன், ஆனால் இவருங்க இயேசுவை ஒன்றும் செய்ய மாட்டாங்க, இவங்கெல்லாம் பெரிய பதவியில் இருக்கிறாங்க, கடவுளுக்கு பக்கத்தில் இருந்து பேசுகிறாங்களேன்னு இவன் நம்பிட்டான். இவனுடைய நம்பிக்கை தவறாய் போனது. அதனால் அவங்க இப்படி பேசிட்டாங்களேன்னு கேள்விப்பட்டு மனம் உடைந்து அதன் பின் அவன் அந்த வெள்ளிக்காசுகளை கோவிலில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டு கொண்டான். அதாவது தவறான ஒரு காரியத்தை செய்துட்ட போது நம்ம உள்ளத்தில் ஏற்படுகிற ஒரு அழுத்தம், மன அழுத்தம், வேதனை, பாவம் வந்து நம்ம உடலால் உள்ளத்தால் பாவம் செய்கிறோம். இந்த பாவம்ங்கிறது எதை விளைவிக்குதுன்னா இந்த அழுத்தத்தை விளைவிக்குது, கிரியேட்ஸ் அ டிப்ரெஷன் இன்சைட் ஆஃப் அஸ். பாவம் செய்யும் போது சந்தோஷமாக இருக்கும், பாவம் செய்த பிறகு அதனால் விளைகிற மன வலி, அந்த வேதனை, அந்த அழுத்தம், இதை தான் நம்ம கற்றுக்கணும். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ அந்த வழியை நம்ம ஒரு முறை அனுபவித்த பிற்பாடு அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு நம்ம நினைக்கணும். சின்ன பிள்ளைங்க வந்து விளக்கில் தொட போகிறாங்க அப்படின்னா அம்மா அம்மா வந்து கையை பிடிப்பாங்க, அடிப்பாங்க, எதுக்குன்னா சுடும். ஒரு சில நேரத்தில் விட்டுருவாங்க, தொட்டால் சுட்டுரும், சுட்ட பிறகு அனுபவம் வந்துடும். அப்போ பிள்ளைங்களுக்கு தெரியணும் இது தொட்டால் சுடும் அப்படின்னு. ஆனால் அந்த பாவத்தை பொறுத்த மட்டில் பிள்ளைகள் எப்படி இந்த குழந்தை பிள்ளைங்க கற்றுக்கிறாங்களோ அதே போல் கற்றுக்கிறதில்ல. நம்ம மீண்டும் மீண்டும் பாவம் செய்து செய்து அது சுடும், அது வலிக்கும், அது அழுத்தும் என்று தெரிந்தும் நம்ம மீண்டும் அந்த பாவத்தில் விழுவது தான் பாவத்தினுடைய ஒரு அடிப்படை சக்தியாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் எதிர்த்து போராட நம்ம அழைக்கிறார். இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த ஒரு வெறுமை, நம்முடைய உள்ளத்தினுடைய வெறுமை. அப்போ இந்த உள்ளத்தை நம்ம எப்படி அமைக்கணுமோ அப்படி அமைக்காமல் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு மரம் வந்து சரியான கனி கொடுக்கலன்னா காரணம் என்னவாக இருக்க முடியும், அந்த மரம் வளர்ந்த விதம், அந்த சூழல் அது சரியில்லாமல் இருக்கலாம், அதுக்கு போட வேண்டிய உரங்கள் சரியாக போடாமல் இருக்கலாம், அதை பராமரித்த விதம் தவறாக இருக்கலாம். அதே போல் நம்முடைய சூழலையும் நம்ம என்ன செய்யணும், சரி செய்து பார்க்குறோம். பேதுரு பாருங்கள், ஒரு வெறுமையை கடந்து வந்தார், யூதாசு வெறுமையை கடந்தார், ஐயோ அப்படி இயேசு அப்படி காட்டி கொடுத்துட்டேன்னு வெறுமை. உடனே அவன் எடுத்த முடிவு பாருங்கள், பேதுரு அதே வெறுமையை கடந்து போகிறார், மறுதளிக்கிறார் இயேசுவை. வேதம் சொல்கிறது, இரண்டாம் முறை சேவல் கூவிற்று, அப்பொழுது சேவல் இருமுறை கூவும் முன் என்னை மும்முறை மறுதளிப்பா என்று இயேசு தமக்கு கூறிய சொற்களை பேதுரு நினைவு கூர்ந்து மனம் உடைந்து அழுதார். என்ன செய்தார், மனம் உடைஞ்சிச்சு. ஆனால் உடைந்த மனதை அவர் மீண்டும் எங்கே போய் கட்டி எழுப்புறாரு, இயேசு இடத்துல போனால் எனக்கு மீட்பு உண்டுன்னு நம்பினார். அவர் இயேசு இடத்துல மீண்டும் வந்து விழுந்துட்டார். யூதாசு தூக்கில் போய் விழுந்துட்டார், கயிற்றில் போய் விழுந்துட்டான். ஆனால் இந்த பேதுரு இயேசு இடத்துலையே உடியாந்து விழுந்தார், ஏன்னா அவர் மன்னிப்பாருன்னு இவர் நம்பினார். இன்றைக்கி இந்த நம்பிக்கை அற்ற நிலையில் தான் இந்த மனக்குழப்பங்கள் அதிகமாகிறது. நம் ஆண்டவரை போய் பிடிக்கணும் அப்படிங்கிற மனசு இல்லாமல், அவனை போய் பிடிச்சா நான் ஜெயிச்சிடலாம், இவனை போய் பிடிச்சா ஜெயிச்சிடலாம், அவங்க காலில் போய் விழுந்தால் என்னை காப்பாற்றிடுவாங்க. எப்போ நீ மனுஷனை நம்புறியோ அப்போது நமக்கு அழிவினுடைய நிலை ரொம்ப அருகில் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறணும். 2 கொரிந்தியர் 4:8 பவுலடியார் சொல்கிறார், நிறைய துன்பம் அவருக்கு, அவர் சொல்கிறார் பாருங்கள், நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை. பார்த்தீங்களா, இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நாங்கள் என்ன செய்யலை, நம்பிக்கை இழப்பதில்லை. ஒரு வாலிப பையன் என்ன வந்தார், வந்து சொன்னார், நான் சாக போகிறேன் ஃபாதர், நான் சூசைட் பண்ணிக்கணும், ஐ ஆம் அட் த பாயிண்ட் ஆஃப் மை லைஃப், அட் த எண்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னார். நான் சொன்னேன், சரிப்பா இப்போ என்ன செய்யணும் நான் அப்படின்னு கேட்டேன். இல்லை அது உங்ககிட்ட கடைசியாக ஒரு தடவை சொல்லிவிட்டு நான் போய் சாக போகிறேன் அப்படின்னு. சரிப்பா போய் செத்துருப்பா, சீக்கிரம் சாக போ, டைம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அவனுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு, என்னடா நம்ம சாகிறோன்னு சொல்கிறேன், இவன் டைம் ஆகிடுச்சு சீக்கிரம் போய் சாவுங்கிறான். அப்படி நான் சொன்ன இருட்டு நாள் இருட்டிருப்பா, அப்புறம் அவங்க வழி தெரியாமல் போயிடும், சீக்கிரம் போய் நீ செய்ய வேண்டியதை செஞ்சிருப்பா அப்படின்னு சொன்னோடனையும் அவனுக்கு ஒரே ஷாக் சொல்லிவிட்டு நான் பிசாட் இப்படி போகிற மாதிரி போனேன். இது ஒரு டெக்னிக் அவங்கள கேப்சர் பண்ணுறதுக்கு. உட்காந்து ரொம்ப சீரியஸாக கேட்டோம்னா அவங்க வேறு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அப்போ உடனே அந்த பையன், இல்லை ஃபாதர் என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாப்பா, வாழ்கிறவனுக்கு தான் நான் பேசுவேன், வாழ்கிறவனுக்கு தான் நான் வழி சொல்ல முடியும், சாவுறவனுக்கு போய் நான் வழி சொல்ல முடியுமா? நீ முடிவு பண்ணிட்டு வந்துட்ட அப்படின்னு. இல்லை நான் வந்து இன்னும் சரியாக முடிவு பண்ணலை, அப்போ வாழ்கிறவனு கொஞ்சம் ஆசை இருக்குதா அப்படின்னு. இல்லை நான் அதுதான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்தேன். அப்போ உட்காருவா, அது சொல்ல வாய் வரல பாருங்கள், வாழணும் அப்படின்னு அதுக்கு தான் ஆசைப்பட்றேன், வாய் வரல, சாகணும் சாகணும் சாகணும், உட்காரு அப்படின்னு. சரி, எதுக்கு நீ சாக போகிற, எதுக்கு நீ வாழணும், லிஸ்ட்டு போடு அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு சில காரியத்தை நாங்கள் சுட்டி காட்டணும். அப்போ நான் சொன்னேன், தம்பி நீ போய் செத்துனா சத்துக்கோ, என்ன நடக்க போகுது, மூணு நாள் இப்போல்லாம் வந்து சீக்கிரமே மூணாவது நாள் தான் பால் தெளிப்பாங்க, அந்த கல்லறையின் மீது வந்து பாலை வாங்கிட்டு வந்து தெளிப்பாங்க. எதுக்கு தெளிக்கிறாங்கன்னு தெரியல, அது தெளிப்பாங்க. அது எதுக்குன்னா அந்த உறவுகள் எல்லாம் வந்து என்கேஜ் பண்ணிக்கிறது, அப்பப்போ அந்த இறப்பிலையும் ஒரு துக்க நிவர்த்தி வர வரைக்கும் என்கேஜ் பண்ணணும். அப்போ மூணாவது நாள் உறவுலாம் சேர்ந்து போய் கல்லறையில் ரெண்டு ஜபம் பண்ணிவிட்டு பால் தெளிச்சிட்டு வரும். இப்போ அந்த பால் தெளிக்கிறத கூட எப்போ என்ன வார்த்தை கண்டுபிடிச்சினா உடன் பால் தெளிக்கிறதுங்கிறான். உடன் பால்னா என்ன, உள்ளே வச்சோனையும் பாலை ஊற்றிடுவான், உடன் பால் தெளிச்சிட்டு வேலை கிடக்கு அவனுக்கு, அதுதான் உடன் பால். டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க மக்கள், என்ன தான் ரொம்ப நெருங்கின உறவாக இருந்தாலும் உடன் பால், உடனே தெளிச்சுட்டு வட்டா தம்பி படுத்துக்கோ நல்லா போயிடுவான், அவ்வளோதான். 40th நாள் துக்க நிவர்த்தியெல்லாம் கொண்டாடிருந்தேன். இப்போ 40th நாள் இல்லை, 4th நாளே துக்க நிவர்த்தி பிரியாணி தான். நான் சொன்னேன், தம்பி நீ போனின்னா பெரிய மாலையை வாங்கி போட்டுட்டு பிரியாணியை சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு ஏப்பம் விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்டு, அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்டுன்னா கண்ணிலிருந்து மறைவதெல்லாம் மனசிலிருந்து மறைஞ்சிரும், நாளடைவில் உனக்கு இதான் நடக்க போதப்பா அப்படின்னு. அப்புறம் தான் அந்த பையன் தெளிவு அடைகிறான். ஆ சொன்னேன், உன்னைய படைச்சது யாரு, நீ ஏன் மனுஷனை நம்புகிற, தாயின் கருவில் உன்னை உருவாக்கினது நான், கடவுள் எத்தனை இடத்துல கத்திக்கிட்டே இருக்கிறாரு, நீ ஏன் உன் தாய் உன் தந்தையினுடைய அந்த அடையாளத்தை நீ வச்சு பார்க்குற, ஏன் இவங்க தான் எனக்கு எல்லாம், கடவுள் முதல்ல அவங்கள வை, கடவுளை வை அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு எசையா 46:3 வார்த்தைகள், உதரத்தில் நான் தான் உன்னை உருவாக்கினேன், கருப்பையில் நான் தான் உன்னையை தாங்கினேன். பாருங்க எவ்வளோ ஆண்டவர் எவ்வளோ அழுத்தமாக ஆழமாக பேசியிருக்காரு. கர்ப்பைக்கு முன்னாடி இருக்கிறது பேர் தான் ஃபேலோப்பியன் டியூபுங்க. அந்த டியூபில் தான் நம்ம முதல்ல உருவாகிறோம், டிஸ் இந்த லைஃப் உருவாகிறது எங்கே தெரியுமா, ஃபேலோப்பியன் டியூபில் தான், கர்ப்பப்பையில் இல்லை, ஃபேலோப்பியன் டியூபில் உருவாகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த எம்பிரியோ வந்து என்ன செய்யுது, மெதுவாக ட்ராவல் பண்ணி கர்ப்பப்பையில் போய் உட்காருது. அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கே தெரியுது, டாக்டருக்கு தெரியுது, டாக்டர் வந்து நாடி பிடிச்சி பார்ப்பாங்க. சாதாரணமாக நாடி பிடிச்சா லப்டப் 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 அப்படி தான் அடிக்கும். இதே கர்ப்பிணி பெண்களுக்கு பிடிச்சி பார்த்தா, சினிமாவிலலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, நாட்டு வைத்தியர் வந்து இப்படி கையை பிடிச்சி அந்த காலத்துலலாம் கதை சொல்லுவாங்க, ரெண்டு உசுறு துடிக்குதுமா அப்படின்வார். ரெண்டு உசுறு துடிக்குதுன்னா என்ன அர்த்தம், லலப்டப் லலடப் லலடப் அப்படின்னு ரெண்டு பேர்த்துக்கு ஒரு துடிக்கிறது துடிக்கும், அதை வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. பாருங்கள் இதெல்லாம் இயற்கையினுடைய அதிசயம் இல்லையா. அப்போ கடவுள் சொல்கிறாரு, உன் தாய் உன்னை அறிந்து கொள்வதுக்கு முன்னாடியே நான் உன்னையை தெரிஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஹூ இஸ் யுவர் ஃபாதர், ஹூ இஸ் யுவர் மதர். அதனால தான் சொல்கிறோம், தாயும் தந்தையுமாக இருக்கிற ஆண்டவராகிய கடவுள் தான் உன்னுடைய அப்பா அம்மா. முதல்ல அவங்க தான், அதுக்காக அப்பா அம்மாவை தூக்கி குப்பையில் போட சொல்லலை, ஃபஸ்ட்டு யூ ரெஸ்பெக்ட் த லார்டு. அப்போ அவர் நமக்கு விடுதலை கொடுக்குறாரு பாருங்கள். அப்போ கொரிந்தியருக்கு பவுலடியார் சொல்கிறத அந்த வார்த்தை, இன்னொற்ற நாங்கள் இன்னொற்றாலும் துன்பம் மனமுடைந்து போகுது, ஏன்னா அவர் பார்த்துப்பார், ஹீ இஸ் தேர் ஃபார் மீ. அப்போ பாருங்கள் இந்த மனநிலை முதல்ல நமக்குள்ளே வரணும். இந்த வெறுமை வருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இது நடக்கலையே, ஐயோ அது நடக்கலையே, நடக்கலைன்னா என்ன, நடக்கலைன்னா போட்டும், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிற மனநிலை. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், பல காரியத்தின் மீது நம்ம அக்கறையாக இருக்கிறோம். ஏசு சாமி மார்த்தா மரியா வீட்டுக்கு போகும்போது சொல்லுவார், மார்த்தாவினுடைய செயலில் வந்து ஒரு சிறிய கோடு காட்டுவார், அண்டர்லைன் பண்ணுவார். நம்ம ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சிக்காம, மார்த்தா வந்து மீன் குழம்பு வைக்கலான்னு போனாங்க, இயேசு வந்து மார்த்தாவை விட மரியாவின் பங்கு நல்ல பங்குன்னு சொல்லிட்டாரு, அப்போனா நம்மளை சோறாக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரப்பா. சோறாக்கி குழம்பு வைக்கிறது இல்லையா பிரச்சனை இப்போது, நல்ல எதுக்கு அவர் சொல்கிறாருன்னா, நீ பல காரியத்தில் நீ வந்து ரொம்ப குழம்பி போயிருக்கிற, பல காரியத்தில் நீ உன் மனசை வைக்கிற, அப்போனா என்ன, உன் மனசு சிதைஞ்சு போய்டுன்னு அர்த்தம். யூ வில் பி டிஸ்டர்ப்டு இன்சைடு, மனம் உடைஞ்சிரும். அதை தான் அவர் சொல்ல வர்றாரு, நீ பல காரியத்தில் நீ மனசை வைக்காத, நடக்கிறது நடக்கும், நீ ஒரு காரியத்தில் உட்காரு, உட்காந்து அமைதியாக யோசிச்சு பாரு, எல்லாம் சரியாயிடும். ஆண்டவர் அதை தான் சொல்ல வர்றாரு. மார்த்தாவினுடைய மனநிலை அப்படியாக இருந்தது. சோறாக்குறது பிரச்சனை இல்லை, இங்கே கண்டிப்பாக சாப்பிடணும், இயேசுக்கு சோப்பு சாப்பாடு கொடுக்கணும், ஆனால் நம்ம மனநிலை சாப்பாட்டுக்குள்ளேயே போயிடக்கூடாது. ஆண்டவர் சொல்கிற காரியத்தை ரவுண்டு பண்ணி பார்க்கணும். பாருங்கள், வெறுமையுற்றவர்கள் தீமையினுடைய வழிகளை பிடிப்பாங்க. 2 பேதுரு 2:13 சொல்கிறாரு, தாங்கள் இழைத்த தீவினைக்கு கைமாறாக தீவினையே அடைவார்கள், பட்ட பகலில் களியாட்டத்தில் ஈடுபடுவதே இன்பம் என கருதுகிறார்கள். உங்களோடு விருந்துண்ணும் இவர்கள் தங்கள் ஏமாற்று வழிகளில் கழிப்படைகிறார்கள், உங்களை மாசுபடுத்தி கரைப்படுத்துகிறார்கள். இப்போ இந்த டீவியேஷன் உள்ளவங்கள்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இந்த மாதிரியான செயல்களை கண்டுபிடிச்சிடலாம். குடி, கும்மாளம் போடுறது, பகலுன்னு பார்க்காம களி நடனம் ஆடுறது, வீட்டுக்குள்ளே போனால் மகிழ்ச்சியின் காரியத்தை மட்டுமே பார்க்கறது, எதையாவது செய்து மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறது, ஜெபம் இல்லாத ஒரு நிலை. இன்னும் ஜெபிக்கும் போது அது உடலை ஒடுக்கி உட்காரணும் பாருங்களேன், உட்கார முடியாது. அப்போ உட்கார முடியலன்னா யோசிக்கணும், ஏன் என்னால் ஜெபத்தில் ஒரு 15-20 நிமிஷம் உட்கார முடியல, ஏன் ஜெபமாலையை எடுத்து என்னால் ஒரு ஜெபமாலை ஜெபிக்க முடியல. ஜெபமாலை எடுத்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு ஜெபமாலை முடிச்சிடலாம். அந்த 20 நிமிஷம் கூட நம்மளால் ஜெபிக்க முடியலையே, ஏன் முட்டி போட முடியல? மனம் பலவீனமாக இருக்குது. முட்டியெல்லாம் பலவீனமாக இருந்ததுன்னா முட்டி போட முடியுமா? அதை மாதிரி உன் மனசு பலவீனமாக இருக்குது. அது எதற்கு எதனுடைய வழி அடையாளமாக இருக்குதுன்னா, மனச்சிதைவினுடைய அடையாளமாக இருக்குது. அடுத்த கட்டமாக அப்படியே விட்டின்னா உன் மனசு அங்கே தான் போய் நிற்க போகுது, முட்டு சந்தில் போய் நிற்க போகுது. அதனால தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். பாருங்கள், கலாத்தியர் 5:19 ஊனியல்பின் செயல்களை பற்றி பேசப்படுது. அது தெளிவாய் தெரியும், பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை. தேவப்பிள்ளைகளே, இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் டீவியேஷனுக்கான ஒரு தளங்களாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம தான் ஒர்க் அவுட் பண்ணி வெளியில் வரணும். ஆண்டவர் கை கொடுக்க தயாராக இருக்கிறாரு, நாம் ஆண்டவருடைய கையை பிடிச்சா போதும். ஆகதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த வெறுமையை நிறைவு செய்ய ஒரே ஒருத்தருடைய உதவி தான் நமக்கு உதவி செய்யும். டாக்டர்கிட்டலாம் போனாங்க, சைக்காட்ரிஸ்ட்டு போனால் அவர் சுகமடுத்திடுவார். எஸ், அவங்க முயற்சி எடுப்பாங்க, மாத்திரை கொடுப்பாங்க. உன்னுடைய அந்த மனசு யோசிக்குது பார்த்தீங்களா, அப்படியே யோசிக்கிட்டே இருக்கும், இங்கேயா அலைபாயும். அதை அலைபாயிறத அவங்க நிப்பாட்டுறதுக்கு ஒரு மாத்திரையை போட்டு உன்னை தூங்க வைப்பாங்க. அதெல்லாம் நமக்கு அழிவு தான். ஒரு எஃபெக்ட் இன்னொரு எஃபெக்ட்டுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஆனால் நாம் என்ன செய்யணும், நம்மளை அறிந்து கொண்ட பிற்பாடு நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு டீவியேஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, உடனே நீ யார்கிட்ட உதவி தேடணும்னா, ஆவியானவர்கிட்ட தான் நீ தேடணும். ஆவியானவர் தான் என்ன செய்வார், பிதாவிடமிருந்து அவர் வருகிற ஆவியானவர். இந்த பிதாவானவர் யார், அவர் தான் நம்மளுடைய உடலை வடிவமைச்சவர். ஹீ இஸ் அ ப்ராடக்ட் ஓனர், அவர் தான் கிரியேட்டர். அவர் வந்து இந்த மிஷினை அவர் தான் உருவாக்கி அமுச்சு விட்டுருக்கிறார். இந்த மிஷினுக்குள்ள ப்ராப்ளம் அப்படின்னா, வாரண்டி கார்டு அவர்கிட்ட தான் இருக்குது. நம்மக்கிட்ட வாரண்டி கொடுத்துருப்பார், நம்ம அந்த கார்டு எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட தான் போகணும். அப்போ அவர் என்ன செய்வார், அவர் ப்ராடக்டை மாற்றி தர மாட்டார். இந்த வாரண்டி கேரண்டிக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. கேரண்டின்னு முன்னாடியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போல்லாம் வாரண்டி கொடுக்குறாங்க. கேரண்டினா என்ன, அந்த பொருளை அப்படியே மாற்றி கொடுப்பாங்க. அந்த பொருளை அப்படியே வாங்கிக்கிட்டு ரிப்பேர் ஆக போச்சுன்னா புது பொருள் கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தாங்க, இவனோட அவன் வந்து மாத்திரான், இனிமேல் வாரண்டி. வாரண்டினா என்ன, ரிப்பேர் பண்ணி தருவான், அவங்களுக்கு புதுசாக தரமாட்டான். அந்த பார்ட்ஸ் எடுத்துகிட்டு வேறு பார்ட்ஸ் உள்ளே வச்சு டைட் பண்ணி கொடுப்பான், ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஆண்டவரும் வாரண்டி தான் கொடுப்பார், பொருளையே ப்ராடக்டே மாற்ற மாட்டார். உள்ளே என்ன சரி செய்யணுமோ அதெல்லாம் சரி செய்ய தருவார். அப்போ என்ன செய்யணும், Esaiah 45:18 சொல்லுது, விண்ணுலகை படைத்த ஆண்டவர் கூறுவது இதுவே, அவரே கடவுள், மண்ணுலகை படைத்து உருவாக்கியவர் அவரே, அதை நிலைநிறுத்துபவரும் அவரே, வெறுமையாக இருக்குமாறு படைக்காது. பார்த்தீங்களா, இந்த உலகம் வெறுமையாக இருக்குமாறு படைக்காது, மக்கள் வாழுமாறு அதை உருவாக்கினார். வார்த்தை சொல்லுது, நானே ஆண்டவர், என்னை அன்றி வேறு எவரும் இல்லை. படைப்புன்னு மொத்தமாக சொல்லிட்டாங்க, அது உள்ள நீயும் ஒரு ஆள். அப்போ இந்த படைப்பில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னா அவர்கிட்ட தான் போகணும். நானே ஆண்டவர், என்னையன்றி வேறு யாரும் இல்லைன்னு சொன்னார்ல, அவர்கிட்ட தான் போகணும். உடனே ஓடிப்போய் எங்கே செய்யக்கூடாது, உடுக்கடிக்க போனா எல்லாம் சரியாயிடும்னு எய்த்த வீட்டு கிளவி சொன்னிச்சு, போ நாசமாக போ, அவ்வளோதான் எல்லாம் நாசமாக போகுது. நீ உடுக்கடிக்க போயிடுறது, அங்கே போய் அவன் ஏதோ மந்த தகடை மந்திரிச்சு கொடுத்தான்னு சொல்கிறது, இதெல்லாம் அபத்தம், இதெல்லாம் அபத்தம். அது குருவானவர் சொல்ல சொன்னாலும் அபத்தம்தான். சாமியார் சொன்னாருங்க, சிஸ்டர் சொல்கிறாங்க, இந்த தகடை அடியில் வச்சுக்கிட்டா எல்லாம் சரியாயிடுமா, அதோட நாசம், சர்வநாசம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. சில பேர் மெழுகுதிரியை மந்திரிச்சு கொடுத்தாங்க, கயிறை கட்டி கொடுத்தாங்க. தேவ பிள்ளைகளே, இதிலெல்லாம் டெக்னிக் இருக்கலாம், ஆனால் நான் சொல்லி நாங்கள் சொல்லிக் கொடுக்குற டெக்னிக்கு நேராக டைரக்ட் டெக்னிக். நீ அவரை பிடி, தகப்பனை பிடி, அவர் வந்து அவருக்கு பொருட்கள் தேவையில்லை, அவரை பிடி, அவருக்கு ஏதாவது தேவைன்னாவும் அவர் வழி நடத்துவார் உங்களை. நீ ஓடக்கூடாது எங்கேயாவது போய் முட்டு சந்தையில் போய் இதுதான் எனக்கு விடுதலை கொடுக்கும் கயிறு அது இது. தயவுசெய்து அப்படி செய்கிறவங்க தங்களுடைய வழிகளை மாற்றிக்கொள்ளணும். ஆண்டவர் எச்சரிக்கிறார். கிறிஸ்தவர்கள் மந்திரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், மந்திரவாதி மாதிரி உட்காந்து எப்படி அவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியும்? தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் இப்படியாக கயிறை கொடுக்குறாங்க, தமிழுக்கு தெரிய கொடுக்குறாங்கன்னு கேள்விப்படுகிற போது மனம் வலிக்கிறது. ஆண்டவர்கிட்ட அனுப்பணும் பிள்ளைகளை. நம்ம வேறு டெக்னிக்கை யூஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவர் குணப்படுத்துவார் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். எத்தனை பேரை நாங்கள் ஜெபிச்சு குணமாக்கியிருக்கிறோம். ஆண்டவர் செய்தார், கண்களுக்கு முன்னாடி பார்த்தோம். மெழுகுதிரி வைக்கலை, கயிறு கட்டலை, தகடு கொடுக்கலை, தாயத்தை வைக்கலை. ஆண்டவரை நம்பணும், ஆண்டவரேன்னு கையை உயர்த்தணும். ஆண்டவரை ஆவிக்குரிய அபிஷேகத்தை பிள்ளைகளின் மீது வைத்து அவர்களை விடுதலை செய்ததை நாங்கள் எங்கள் கண்களுக்கு முன்னாடி பார்த்து சாட்சியாய் நிற்கிறோம். அதனால தான் உறுதியாக பேசுகிறோம். சாட்சிகளை நாங்கள் இங்கே சொல்ல மாட்டோம், ஏன்னா அவர்களுக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் இன்னார்ன்னு சொல்கிறதில்ல, நான் சொல்வது உண்மை, பீடத்திலிருந்து சொல்லுகிறோம். இது நடக்கும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அதனால தான் ஆண்டவர் வெறுமையை விரும்பாதவர். படைக்கிற போது அந்த வெறுமையை விரும்பாதவர் என்ன செய்தார்? தொடக்கநூல் 1:2 பார்க்குறோம், மண்ணுலக உருவற்று வெறுமையாய் கிடந்த பொழுது அந்த நீரின் மீது ஆவியானவரை அசைவாடு செய்தார். அதுக்கு தான் நாங்கள் சொல்லுகிறோம், ஆவியானவர் ஓ மீது அசைவாடுனா நீயும் பரிசுத்தமாக புது படைப்பாக மாற முடியும். அதுக்கு என்ன, நான் என்ன செய்யணும், கையை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கணும், அவ்வளோதான். ஆண்டவரே இதை போடு அதை போடு நீ கேட்கவே தேவையில்லை, கையை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க. 7 டார்கெட் வச்சு அடி. உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குதா இல்லையா? உன் மனசில் இருக்கிற வேதனைக்கு ஒரு குழப்பத்திற்கு ஒரு விடுதலை கிடைக்குதா இல்லையா? நீ பார்ப்பாய். வி சேலஞ்ச் இன் த நேம் ஆஃப் த லார்ட். ஆண்டவருடைய பெயரால் நாங்கள் உங்களுக்கு சவாலாகவே இதை வைக்கிறேன் நான். தேவ பிள்ளைகளே, உடனே மனுஷன்கிட்ட ஓடாதீங்க. நிறைய பேர் எங்ககிட்ட ஃபோன் பண்ணிட்டு, ஃபாதர் நீ ஜெபம் பண்ணிக்கோ, நீ கேட்கவே தேவையில்லை, நீங்கள் முழங்கால் போடுங்க, கையை உயர்த்துங்க, உண்மையின் வழியில் நில்லுங்க, ஆண்டவர் உனக்கு பதில் சொல்லாமல் போக மாட்டார், இது உறுதி. தேவ பிள்ளைகளே பாருங்க, எசையா 55:11 ஆண்டவர் சொல்கிறாரு, என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கு அப்படியாக இருக்கும், அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக அதை நீ அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக, நல்ல வார்த்தையை பாருங்க, வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பி வராது. என் வார்த்தை வெறுமையாக வர வார்த்தை இல்லை. ப்ரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, ஞானத்தின் ஆவி நமக்குள்ளே இருக்கணும் பிள்ளைகளே, அதுதான் நம்மளை அப்படி வழிநடத்தும். ஞானத்தின் ஆவி நமக்குள்ளே குடிகொள்ளக்கூடிய அந்த வல்லமையோடு கூட அது காத்திருக்கிறது. நீ தீய வழியில் செல்லாமலும் வஞ்சகம் பேசும் மனிதரிடம் அகப்படாமலும் இருக்கும்படி அது உன்னை பாதுகாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகள், ஆண்டவருடைய வார்த்தை உண்மை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மனக்காயத்தில் இருக்கிறீங்களா, உடனே நீ என்ன செய், உன் தளத்தை மாற்றி வந்து உட்காந்திக்கோ, போராடு, கையை உயர்த்து, ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு. திருப்பாடல் 103:4 ஆண்டவர் சொல்கிறாரு, உன் உயிரை படுகுழியி நின்று மீட்கின்றார், அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சுட்டுகின்றார். செக்கரியா 9:11 உன்னை பொறுத்த மட்டில் உன்னோடு நான் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை முன்னிட்டு சிறைப்பட்டிருக்கும் உன்னை சார்ந்தோரை நீரற்ற படுகுழியிலிருந்து விடுவிப்பேன். இரத்தத்தை முன்னிட்டு, இயேசு சுவாமியினுடைய இரத்தத்தை முன்னிட்டு நீ விடுதலை பெறுவாய். வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன செய்யணும்னா, பிள்ளைகளை ஏதாவது இது மாதிரி காயப்பட்டு கிடக்கிறாங்க அப்படின்னா, நீ இயேசுவாண்டை கூட்டிகிட்டு போகணும், வேற எங்கேயும் கூட்டிகிட்டு போகக்கூடாது. நீங்கள் இயேசுவாண்டை கூட்டிகிட்டு போகாமல் அவங்கள கொண்டு போய் காலேஜ் படிக்க வச்சேன், காசு பணம் பார்க்க வச்சேன், அது முற்றிலும் வீணாய் போகும். சில பேர் என்ன செய்கிறாங்க, வீட்டில் பிள்ளைகளை படி படி பணம் 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 படிக்க வைக்கிற பெரிய படிப்பு அந்த படிப்பு, சரி படித்து என்ன ஆக போகுது, கை நிறைய சம்பாதிப்பார், கை நிறைய சம்பாதிச்சிட்டார், இப்போ என்ன பண்ணுவார், கழுதையாக போயிடுவார், அவ்வளோதான் அவ்வளோதான். பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? பிள்ளைகள் மனநிலை பாதிக்கப்பட்டு கை நிறையா சம்பாரித்து குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போக முடியல, தனிப்பட்ட தனிமை வெறுமை, கை நிறைய காசு வருதுங்க, வச்சு என்ன செய்கிறது? பணத்தை தின்ன முடியுமா? அதை கொடுத்தது யார்? நீங்கள் தானே தாய் தந்தை கொடுத்தீங்களே. அப்போ நீ கொடுக்காத ஒன்று உண்டு, அது என்ன? உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த குடும்பத்தில் பிரச்சனை வருதோ அந்த குடும்பத்தில் மையம் தப்பாக இருக்குன்னு அர்த்தம். கேம்பஸில் வட்டம் போடும்போது அந்த சென்டரில் இருக்கிற புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேம்பஸில் ஒரு நீடில் ஒன்று இருக்கும், ஒரு குத்தூசி மாதிரி. அந்த குத்தூசி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அப்படி வச்சு ஒரு வட்டம் போட்டால் வட்டம் அழகாக விழுவோம். அந்த குத்தூசி ஆடிக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த வட்டம் தப்பாக இருக்கும். அந்த குத்தூசி தான் இயேசு கிறிஸ்து. இயேசு நம்முடைய மையமாக இருக்கிற போது அவர் என்ன செய்வார்? அந்த வட்டத்தை சரியாய் வைப்பார். அதனால தான் சொல்லுவோம், பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இயேசு என் மையமாக இருக்கிறாரான்னு நீ பாரு, அதை சரிசெய், எல்லாம் சரியாய் போகும். திருப்பாடல் 139:5 சொல்கிறது, எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருக்கின்றீர், உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர். ஆண்டவர் கரம் பிடித்து வழி நடத்துகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதோ மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்களா? இதோ தற்கொலைக்கான எண்ணங்கள் வந்து கொண்டு இருக்கிறதா? நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை. உன்னோட எண்ணத்தெல்லாம் தூக்கி கீழே போட்டுட்டு டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்தி ஹாலலுய்யா ஹாலலுய்யான்னு துதிச்சுக்கிட்டே, வேறு வார்த்தையே நீ சொல்ல தேவையில்லை. ஹாலலுய்யா ஹாலலுய்யா ஹாலலுய்யான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. உன்னுடைய ஆத்மாவில் பரிசுத்தாவை இறங்குவார். பிதாவை நீ துதிக்கிற போது அவர் என்ன செய்வார்? உனக்கு பரிசு கொடுப்பார். அந்த பரிசு வேறு ஒன்றும் இல்லை. நீ நிறைய விஷயத்துக்கு கேட்டுக்கிட்டு எனக்கு இது சரியாகணும் அது சரியாகணும் என் பிள்ளைக்கு கல்யாணம், நீ எதையும் கேட்க தேவையில்லை. நீ கையை உயர்த்தி ஹாலலுய்யா ஹாலலுய்யான்னு துதிச்சா போதும். உன் மனவேதனையை அவர் அறிவார். அவர் உன்னையும் நிரப்புவார், உன் வீட்டையும் நிரப்புவார், உன்னுடைய எல்லா சூழலையும் நிரப்புவார். நீ ஒரு கிஃப்டை தான் கேட்ப, ஆனால் நீ துதிக்கிற போது அவர் 9 ஆசீர்வாதங்களோடு இறங்கி வருவார். தேவ பிள்ளைகளே, ஏதோ தற்கொலை நீங்கள் செய்யணுமா, மன அழுத்தம், அப்படி காரணம் இப்படி காரணம், நீங்கள் போகலாம். அந்த முடிவு உங்களுடையது. அது நாங்கள் அரசாங்கம் கூட ஏற்றுக்கொள்ளாது. யூ ஆர் நாட் அலவுட் டு டூ த கமிட் சூசைட். ஏன்னா உன்னுடைய உயிர் உனக்கே சொந்தம் இல்லை. அப்போ உன்னுடைய உயிர் யாருக்கு சொந்தம்? அவருக்கு சொந்தம். அவரிடத்திலே உன்னை ஒப்படைத்துப்பார். அவர் எல்லாவற்றையும் மாற்றி எந்த இடத்திலே நீ வெட்கப்பட்டாயோ அதே இடத்துல அவர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமா? எல்லாரும் ஒரு விசை. ஆண்டவரே, நீங்கள் நான் எந்த நிலையில் இருக்கிறேன் எனக்கு கற்றுத்தாரும். ஒரு விசை, கண்களை மூடி. என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ? ஆண்டவரே, என் ஜெபத்தை நீங்கள் கேட்க மாட்டீங்களோன்னு நீ கவலைப்பட்டு நிற்கிறியே. ஆண்டவர் கேட்க முடியாதவர் அல்ல. உன் ஜெபத்தை கேட்க முடியாதபடி அவருடைய காதுகள் மந்தமாகி போய்விடவில்லை. உனக்கு உதவி செய்ய முடியாதபடி ஆண்டவருடைய கரங்கள் குறுகி போய்விடவில்லை. உன் பாவங்கள், உன் தீச்செயல்கள், தீச்செயல்கள்னா என்ன? உலகத்தை சார்ந்த எண்ணங்கள், தேவையற்ற வழிகள். ஆண்டவர் தவறு என்று சொன்னதை நீ எடுத்து மனதில் வைத்து கொண்டு நீ புலம்பிக் கொண்டிருக்கிறியே. காதல் என்கிற கன்றாவி, காதல் என்கிற அசிங்கங்கள், ஏதோ இச்சைக்குரிய பாத்திரமாய் உன்னை படைத்தது. பணம் பணம் என்று ஓடி, பெருமை பெருமை என்று ஓடி ஆண்டவருடைய ஆசீர்வாதமான தலங்களை எல்லாம் சிதைத்து விட்டாய். ஏதோ பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோமே, ஆண்டவருக்கு எதிரானவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு எதிரான பலிபீடங்களை அமைத்தார்கள். நாங்களும் நீங்களும் பலிபீடம் அமைத்து கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்கிறோம்னா பலிபீடம் அமைக்கிறோம். பணத்தால், பெருமையால், அதிகாரத்தால். நீ அமைக்கிறது பத்தாதுன்னு உன் பிள்ளைகளுக்கு நீ அமைத்து கொடுக்குற. என் பிள்ளை படித்து பெரிய ஆளாகட்டும், என் பிள்ளை படித்து ஏதாவது சம்பாதிக்கணும் கை நிறையா, கோயிலுக்கு போகலன்னா பரவாயில்ல, ஆண்டவரை விலகி விட்டு விலகினாலும் பரவாயில்ல. ஒரு விசை, கண்களை மூடி ஜெபி. ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ? இதோ நான் மன்றாடி புலம்புகிறேன். உம்முடைய பாதபடிகளை நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை சுகப்படுத்துகிற வல்லமை உம்மிடத்திலே உண்டு. படுகுலையின் குழியிலிருந்து எங்களை காப்பாற்றுகிற உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்களுக்காய் உண்டு. நம்புகிறேன் அப்பா, வழி தவறி போனேன், ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும் அப்பான்னு கூப்பிடு. ஆண்டவரே, ஜெபத்தை கேளும் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே.
ஜெபத்தை கேட்க மாட்டீரோ? என் கண்ணீரை காண மாட்டீரோ?
பிள்ளைகளின் கண்ணீரை காணும் ஆண்டவரே.
ஜெபத்தை கேட்க மாட்டீரோ?
தெய்வமே,
என் கண்ணீரை காண மாட்டீரோ?
அமினேஸ்வே,
என் அழுகுரல் கேட்க மாட்டீரோ?
பரிசுத்தரே,
என்னோடு பேச மாட்டீரோ? எந்த அழுகுரல் கேட்க மாட்டீரோ, என்னோடு பேச மாட்டீரோ, என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ.
ஆண்டவரே, தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொன்னவரே, சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் என்று அஞ்சாதிருங்கள் என்று எங்களை பலப்படுத்தினவரே, இதோ ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டிலே இசையா புத்தகத்திலே நாங்கள் வாசித்தோமே, இன்று இதோ என் வாயை தொட்டு, இதோ நெருப்பு பொறி, இந்நெருப்பு பொறி உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற உம்முடைய வார்த்தைகளை இப்பொழுது நாங்கள் எங்களுக்குரிய வார்த்தையாய் மாற்றுகிறோம். எங்கள் நாவை தொடுமாண்டவரே, இதயத்தை தொடுமாண்டவரே, உம்முடைய பரிசுத்த நெருப்பால் தொடும், டச் வித் ஹோலி ஃபயர். ஆண்டவரே, எங்களை தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக, பரிசுத்த இரக்கம் பாயட்டும் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, டச் மை மவுத் வித் ஸ்க்ரோல் ஆஃப் ஃபயர், டச் த பாடி வித் ஸ்க்ரோல் ஆஃப் ஃபயர். ஆண்டவரே, இதோ இந்த பிள்ளைகள் பரிசுத்தப்படுத்தப்படுவார்களாக, அவருடைய எண்ணங்களை நீர் தொடுவீராக, பரிசுத்த இரக்கம் இப்படியாக இதோ இந்த பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் கிடைப்பதற்காக நன்றி செலுத்தி, ஆண்டவரே உம்மையே எங்களுடைய மீட்பராகவும் உம்முடைய எங்களுடைய ராஜாவாகவும் ஏற்றுக்கொண்டு எங்களை மீட்கப் போகிறவர் இந்த பலியின் வழியாக ஆசீர்வதிக்கிறார் என்று நம்பி ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.